இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் எல்லோரும் தலைகளை வணங்கி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று துதி பாடலிலே 263வது பாடலை பாடுவோம். What a friend we have in Jesus. 263. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பாடலை பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தானுண்டே, பாவ வாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே, சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கா, தோ மாரோ ஊக்கமான ஜபத்தா, கஷ்ட நஷ்டம் உண்டானாலோ ஏசு வண்டை சேருவோ, மோச நாசம் நேரிட்டாலோ ஜெபதுபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சு நோவை, பலவீனம் தாங்குவா, நீக்குவாரே மனசோர்வை, தீய குணமாற்றுவா, பாலவீனமானபோதோ கீருவாசனமுண்டே, பந்து ஜனம் சாகும்போதோ ஓகலிடமிதுவே, ஓப்பில்லாத பிராணனே ஓமை நம்பி நேசிப்போ, ஆழவற்ற அருள் நாதா ஓமை நோக்கி கெஞ்சுவோ. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் முழங்கார் படியிட்டு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் செய்வோம். Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் மீண்டுமாக இணைவதற்காக ஒருவரை ஒருவர் பார்த்து புரிந்து கொள்வதற்காக வேத வசனத்தின் மூலமாக நாம் இணையும்படியாக தேவனை கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆக அந்த வேத வசனமானது நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் நாம் அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்படுகிறோம். கண்டிப்பாக இந்த வேத வசனங்கள் தான் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லும். ஆக வேதத்தை நன்றாக படிக்க வேண்டும், அதை நன்றாக தியானிக்க வேண்டும். உண்மையிலேயே ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என்று விரும்பப்படும் பொழுது அநேக பள்ளிக்கூடங்களை அவன் தேர்வு செய்கிறான். அதிலே சிறந்த பள்ளிக்கூடத்தை அவன் தேர்வு செய்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்க வேண்டும், அறிவும் ஞானமும் ஒழுக்கமும் பெருக வேண்டும் என்று சொல்லி அப்படியாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பள்ளியை பள்ளிக்கூடத்தை கல்விக்கூடத்தை பெற்றோர்கள் தேர்வு செய்கிறார்கள். அதுபோல அலுவல்கள், திருமணம், அநேக காரியங்களில் நாம சூஸ் பண்ணுகிறோம். ஒரு கடைக்கு போனால் கூட கத்திரிக்காய் வாங்கினாலும் ஒரு தக்காளி வாங்கினாலும் இல்லை பார்த்து பார்க்குறோம். இது எவ்வளோ, இது என்ன, அப்படி இருக்கு, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி அந்த கத்திரிக்காய் வாங்குறதில்ல, அந்த தக்காளி வாங்குறதில்ல, எல்லா பொருளையும் ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் கூட எதை வாங்கினாலும் கூட அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு குருட்டுத்தனமாக நாம் வாங்குவதில்லை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம் நாம் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்பதே. அப்படி இருக்கப்படும் போது நாம் தேர்வு செய்கிற சபை, இந்த சபை என்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லுமா என்று முதல் கேள்வி உன் மனதுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். நீ கிறிஸ்தவனாக இருப்பது முக்கியமானதே அல்ல. கிறிஸ்தவன் பரலோகராஜ்யம் போக போகிறது கிடையாது. நாம் வைத்துக் கொள்ள கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்துக் கொண்டால் அவர்கள் பரலோகராஜ்யம் போக முடியாது. அநேக கிறிஸ்தவர்கள் சபையை தேர்வு செய்வதற்கு இரண்டு காரணம் இருக்கு. ஒன்று, திருமணம் அந்த சபையில் நடத்தி கொள்ளலாம், எல்லா வசதியிலும் இருக்கு. ஒரு புதிதாக ஒரு திருமண மண்டபத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சபையில் போயிட்டு ஒரு அங்கத்தினராக மாறிவிட்டால் நமக்கு திருமணத்தை இலவசமாக நடத்தி கொள்வார்கள். ஒருவேளை இறப்பு ஏற்பட்டால் அந்த காரியத்தையும் அவர்களே செய்து விடுவார்கள். அதனால் சில சமயங்களில் படிப்புக்கு உதவி செய்வார்கள். அந்த சபையில் சேர்ந்தால் நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். மிக பெரிதான நிறுவனம் அது, உலகம் முழுவதுமாக இருக்கிறது, ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும், நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதனால நிறைய பேர் சபைகளை தேர்வு செய்கிறாங்க. ஆனால் நாம் செல்கிற சபையானது நம்மை பரலோராயத்துக்கு அழைத்து செல்லுமா? நான் ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவன். இன்றைக்கு இந்த மெய்யான இயேசு சபையில் ஞானஸ்தானம் எடுத்தேனோ அன்று முதற்கொண்டு ஏறக்குறைய 40 வருஷமாக இந்த சபையினுடைய அங்கத்தினராக இருந்து இன்றைக்கு ஒரு பிரீச்சராக நான் இருக்கிறேன். ஒவ்வொரு சத்தியத்தையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததான போதகர்கள் அவ்வளோ அருமையான சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த சத்தியத்தினால் ஈர்க்கப்பட்டு இந்த சபையில் நிலைத்திருக்கிறோம். அதன் பிற்பாடு சத்தியத்தை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட சத்தியம் உண்மைதானா? இந்த சபை, இந்த மெய்யான இயேசு சபை என்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லுமா? அல்லது நான் பிரசங்கம் பண்ணப்படும் போது என்னுடைய சத்தியத்தை கேட்கிற ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வார்களா என்று நானும் ஒரு ஊழியக்காரனாக, ஒரு பிரீச்சராக இந்த வேதத்தை ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீர்கள். ஒரு சாதாரணமான ஒரு கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, அழிந்து போகிற ஷேட்டு, இதுக்கெல்லாமே ஒரு சிறந்ததை நாம் தேர்வு செய்யப்படும் போது தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சர்வசாதாரணமாக சென்று விட முடியுமா? அநேக சபைகளை போய் பார்த்துவிட்டு மெய்யான சபைக்கும் வாருங்கள், வந்து சத்தியத்தை படியுங்கள். இந்த மெய்யான இயேசுவோட சத்தியம் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லும் என்று நம்பிக்கை இருந்தால் சபைக்குள்ளே வாருங்கள். உலக பொருளுக்காக, உலக ஆதாயத்திற்காக, பணத்திற்காக, பதவிக்காக, புகழுக்காக தயவு செய்து நீங்கள் மெய்யான இயேசு சபையை தேர்வு செய்ய வேண்டியதில்லை. இந்த சபை என்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். நமக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, வறுமைகள் இருக்கு, கண்ணீர் இருக்கு, வேதனை இருக்கு, எல்லாமே இருக்கிறது. ஆனாலும் எங்களுக்குள்ள, நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரிதான நம்பிக்கை, மெய்யான இயேசு சபை கண்டிப்பாக நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லும் என்றுதான் உத்தரவாதம். அதற்கான சத்தியத்தை நாம் இப்பொழுது உள்ளே சென்று நாம் கொஞ்சம் படிப்போம், ஆராய்வோம். மத்திய புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, மத்திய சுவிசேஷ புத்தகம், மேத்யூ சாப்டர் 24, மத்தேயு 24 அதிகாரம். வசனம் 32 இருந்து, மத்தேயு 24:32 இருந்து, அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு பரலோக ராஜ்யத்துடைய சத்தியத்தை பதிவு செய்கிறார். மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், அத்திமரம் துளிர் விடும்பொழுது, இளம் கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்களாக. வசந்த காலம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய வருகையினுடைய முன்னான காலம். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். வாசலுக்கு வந்துட்டார்னா அவரு வெளியில வரப்போறாரு, நம்ம கிட்ட வரப்போறாரு என்று அர்த்தம். வானமும் பூமியும் ஒழிந்து போவும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இந்த வேதத்தினுடைய மிக முக்கியமான சத்தியங்கள்ல ஏறக்குறைய எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 1 வசனம் என்ன பதிவு செய்கிறது என்னவென்றால், மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். ஆக தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் அருளி இருக்கிறார் என்று அவரே குறிப்பிடுகிறார். அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். திவ்ய வாசனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம் படிக்கிறேன், கேளுங்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இந்த இயேசு கிறிஸ்து இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இதான் வெளிப்படுத்தின விசேஷம், யோவானுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்து இயேசு கிறிஸ்து அவருடைய தூதனை அனுப்பி இந்த திவ்ய வாசனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். இந்த விசேஷம் இது எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரங்கள் பிற்பாடு இன்னொரு அதிகாரம் கிடையாது. நீங்கள் எல்லாவற்றையும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ளேயே நீங்கள் படித்து முடித்துக் கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். அதன் பிற்பாடு எனக்கு வெளிப்பட்டது, அவருக்கு வெளிப்பட்டது. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, எங்க அப்பா பல்லூர் ராஜ்யத்துல செக்ரட்டரியா இருக்காரு இயேசு கிறிஸ்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்றாரு. நிறைய பேருக்கு நிறைய வெளிப்படுதுன்றாங்க, ஒண்ணுமே வெளிப்படாது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு மேல வெளிப்படுத்துறதுக்கு ஒண்ணும் கிடையாது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்படி இருக்கப்படும் போது யார் எந்த பொய்யை சொன்னாலும் தயவு செய்து நம்பிவிட வேண்டாம். மெய்யான இயேசு சபை என்றைக்குமே பொய்யை சொல்லாது, உண்மையை மாத்திரம் கூறும். அதனால மெய்யான இயேசு சபையுடைய சத்தியமே சத்தியம். பரலோகராஜ்யத்துக்கு அழைத்து செல்வதே இந்த மெய்யான இயேசு சபையுடைய லட்சியம், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் பார்க்கிறோம், பவுலுக்கும் சொல்கிறார், என்ன தரிசனம் வெளிப்படுத்தலை அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு உலகத்தின் முடிவு அவருடைய வருகை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். ஆனால் வெளிப்படுத்தப்படாத ஒரு வெளிப்பாடு ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது என்ன? அது அந்த நாள், அந்த நாழிகை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அந்த நாள் அந்த நாழிகை, the day and the second. இயேசு கிறிஸ்துடைய வருகை ஒரு நாழிகையில் முடிந்து போகும். ஆனால் அது தேவ ரகசியம். அந்த தேவ ரகசியம் இதவை தவிர ஒருவருக்கும் தெரியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். ஆனால் இயேசு குறிப்பிடுகிறார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். I and my father are one. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, விளக்க சொல்ல நான் விரும்பல, அது இந்த சப்ஜெக்ட் கிடையாது. பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஒரு நாழிகையில இயேசு கிறிஸ்துடைய வருகை சம்பவிக்கும். அதே மத்தேயு 24 அதிகாரத்தில் 27 வசனம் இந்த நாழிகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:27, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மனுஷகுமாரனுடைய வருகையானது மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல, ஒரு பிரகாச ஒரு வெளிச்சத்தை போல, ஒரு வினாடிக்குள்ளே தோன்றி மறையும் மின்னலை போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து சொல்லப்படும் பொழுது ஒரு உதாரணத்தை முன்னுதாரணத்தை குறிப்பிடுகிறார். அது என்னவென்றால், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவுடைய காலம் இப்பொழுது நாம இதை பார்ப்பதற்கு முன்பாக நோவாவுடைய காலத்திற்கு நாம் செல்ல போகிறோம். நோவாவுடைய காலம் இப்பொழுது ஆதியாகமத்தில் ஆரம்பிக்கிறது. ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த நோவாவுடைய காலகட்டத்தில் அநேக வாழ்ந்தார்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்தார்கள். அப்படி வாழப்படும் போது நோவாவுடைய கண்களில் கர்த்தருக்கு கிருபை கிடைத்தது. அதுபோல இன்றைக்கு இந்த உலகத்துல அநேக சபைகள் இருந்தாலும் மெய்யான சபைக்கு, மெய்யான இயேசு சபைக்கு மாத்திரமே கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இப்போ 9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். யார் ஒருவர் தேவனுடைய சஞ்சரிக்கிறார்களோ அவர்களுக்கே தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. உண்மையான இயேசு சபை ஆரம்பிக்கப்பட்டு ஏறக்குறைய 103 ஆகிறது. 1917 ஆரம்பிக்கப்பட்ட சபையில அன்று முதற்கொண்டு இன்று வரையிலும் இந்த மெய்யான இயேசு சபையானது தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். அடுத்ததாக தேவன் குறிப்பிடுகிற, நான் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன். 13, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொல்கிறார். அதுபோல இயேசு கிறிஸ்துவின் 2 இந்த பூமியானது அழியப்பட போகிறது. எப்படி நோவா காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு அந்த உலகம் அழியும் என்ற நம்பிக்கை இல்லையோ, அதே போல இந்த காலத்தில் வாழ்கிறதான ஜனங்களுக்கு இந்த உலகம் அழியும் என்கிறதான நம்பிக்கை கிடையாது. அவர்கள் தங்களுடைய மனப்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெண் கொள்வதும், பெண் கட்டுவதும், விடை கட்டுவதும், பொருளை வாங்குவதும், விற்பதும், இப்படியாக அப்படி வாழ்க்கையில மனதுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் 2 எந்த ஒரு அடையாளமும் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல எல்லா சபைகளும் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு ஆசீர்வாதமான வசனத்தையும் வாக்குத்தத்த வசனத்தையும் சொல்லி அவர்களை ஏமாற்றி கொண்டு இவர்கள் தங்களுடைய பாக்கெட்டுக்கெல்லாம் பணத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு கிறிஸ்தவனும் இயேசு கிறிஸ்துவின் 2 ஆயத்தமாக இருக்கவில்லை. நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். இயேசு தேவன் குறிப்பிட்டார், 14, நீ கொப்பியர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. தேவன் குறிப்பிடுகிறார், நீ கொப்பியர் மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும். இந்த உலகத்துடைய அழிவிலிருந்து நோவாவையும், நீதிமானாகிய நோவாவையும், தேவனோடு சஞ்சரித்த நோவாவையும் அவருடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மரம் அவசியம். அந்த மரம் கொப்பியர் மரம். அந்த கொப்பியர் மரத்தில்தான் நோவா பேழை கட்ட வேண்டும். இந்த வேதத்துல நீங்க பாக்குறீங்க, நிறைய மரங்கள் இருக்கு. நீங்க பார்த்து கொண்டே வருவீர்கள் என்று சொன்னால் 2:9 தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்கள் மரம், தோட்டத்திலே நடுவில் ஜீவ விருட்சத்தினுடைய மரம், நன்மை தீம அறியத்தக்க விருட்சம், பூமியிலிருந்து முளைக்க எல்லாவற்றையும் விருட்சம் விருட்சம் என்று குறிப்பிடுகிறாரே தவிர இன்னும் மரத்தின் பெயர் இங்கே காணப்படவில்லை. மரத்தின் பெயர் காணப்படவில்லை. முதலாக 3:7 தான் முதலாக மரம் என்கிற வார்த்தை வருகிறது. அப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள், 3:7 அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாகிட்டு அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தீரைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார். முதலாக இந்த வேதத்திலே சொல்லப்பட்டதான முதல் மரம் பெயரோடு இருக்கிறது அத்தி மரம். நம்ம ஏற்கனவே மத்திய 24 பார்த்தோம், அத்தி மரத்தினாலே ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே அந்த இளங்கிளையானது துளிர்விடும் பொழுது தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்து விட்டார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது முதல் மரமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் அத்தி மரத்திலிருந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் தங்களுடைய பாவத்தை, தங்களுடைய நிறுவனத்தை மறைக்க
ஒரு இலை போதும் என்று நினைத்தார்கள். மரத்தினுடைய இலை எடுத்தார்கள். தங்களுடைய இடுப்பிலே எங்கே நிறுவனம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் வைத்து மறைத்து கொண்டார்கள். ஆனால் வெயில் அடித்த உடனே அது சருகானது, உதிர்ந்து போனது, மீண்டும் நிறுவனம் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து அதற்கு பர்மனண்டான ஒரு ரெமிடி ஒன்று வைக்கிறார். தேவனை கர்த்த ரெமிடி ஒன்று வைக்கிறார். இந்த அத்தியிலையனுடைய அந்த இலைகள் மனுஷனுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு போதாது என்று சொல்லி ஆதியாகமம் 3:21 தேவனைக்கு கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்கள் உடுத்தினார். தேவனை கர்த்தருடைய நிவாரணம் பாருங்க, தோல் உடைகள் அது எல்லா வெயில் மழை காற்று எல்லாவற்றையும் தாங்கக்கூடியது. ஆனால் அந்த தோல் உடைக்கு பின்னால் இரண்டு உயிர்கள் இறந்து போனது. இரண்டு உயிர்கள், அது ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு ஒரு லெதர் கார்மெண்ட் செய்ய ஒரு கண்டிப்பாக ஒரு ஆடோ ஒரு மாடோ கண்டிப்பாக மறிக்க வேண்டும். அங்க இரண்டு மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆதாமம் ஏவாலும் செய்த பாவத்திற்காக அப்பாவி உயிரினங்களை இரண்டு மறித்து போனன. ரத்தம் சிந்தப்பட்டது. ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இப்போ இரண்டாவதாக இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட மரமானது கொப்பேர் மரம். நீ கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த கொப்பேர் மரம் தான் உன்னை காப்பாற்றும். அதுபோல இன்றைக்கு இந்த மெய்யான இயேசு சபைதான் நோவாவின் காலத்தினுடைய கொப்பேர் மரம். பாருங்க, மரம் எல்லாரும் எந்தெந்த பேர் வைப்பாங்க பாருங்க. மெய்யான இயேசு சபை என்று யாராவது உலகத்துல இப்படி ஒரு பேர் வைக்க முடியுமா? இது மனுஷன் யோசித்து வைத்த பேர் என்று நினைக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தர் மெயின்லேண்ட் சைனாவில் இருந்ததான ஆதிகால ஊழியர்களுக்கு இந்த பெயரை வெளிப்படுத்தினார். நாங்கள் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இது விரும்பி வைத்த பெயர் கிடையாது. தேவனாலே வைக்கப்பட்ட பெயர் இது. இந்த மெய்யான இயேசு சபைதான் கொப்பேர் மரமாக இருக்கிறது. யார் யார் இந்த கொப்பேர் மரத்தால் செய்யப்பட்ட பிழைக்குள்ளே பிரவேசிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்படுவார்கள். இரண்டாம் வருகையில் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் காக்கப்படுவார்கள். அதுபோல மெய்யான இயேசு சபை என்கிற இந்த கொப்பேர் மரம் தான் உலகத்தில் இருக்கிற அனைத்து ரட்சிக்கப்பட்டவர்களை காப்பாற்றும். எந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் சரி, எந்த சபைக்கு சென்றாலும் சரி, நீ கண்டிப்பாக மெய்யான இயேசு சபை என்கிற கொப்பேர் மரத்துக்குள்ளே செய்யப்பட்ட பேழைக்குள்ளே பிரவேசிப்பாய் என்று சொன்னால் நீயும் உன் குடும்பமும் காப்பாற்றப்படும், ரட்சிக்கப்படுவீர்கள். கொப்பேர் மரத்தாலே செய்து முடித்தாயிற்று. இப்பொழுது இந்த நோவா எந்த விதமான கேள்வி கேட்காமல் தேவன் என்ன சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் செய்து முடித்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான் என்று 6:22 சொல்கிறது. இப்பொழுது 7:5 நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஞாபகத்துக் கொள்ளுங்க, அதற்கு முன்பாக ஒரு சம்பவம் இருக்கிறது. 5:32 5:32 நோவா 500 பொழுது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். நோவாவுக்கு 500 போது 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். சேம், காம், யாபேத் என்பவர்கள் இவனுடைய 500 பிறந்தவர்கள். ஞாபகத்துக் கொள்ளுங்க, 500 நோவாவுக்கு 500 சேமுக்கு 1, காமுக்கு 1, யாபேத்துக்கு 1. ஞாபகத்துக்கு 3 1 பிள்ளைகள். இப்பொழுது ஜலப்பிரளை போது நோவாவுக்கு 600 அப்படி என்று சொன்னால் சேம், காம், யாபேத்துக்கு 100 இருக்கலாம் அல்லது 101 இருக்கலாம். 7 நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமி மேல் உண்டான பொழுது நோவா 600 இருந்தான். 600 இருந்தான். 9 ஆணும் பெண்ணும் ஜோடி ஜோடாக நோவிடத்தில் பிழைக்குட்பட்டன. அதுக்கு பாடு என்ன சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா, 7 சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. 7 சென்ற பின்பு இந்த வேதத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமானது ஓய்வு நாள் என்பதை நீங்கள் யாரும் மறந்து விட வேண்டாம். இது மெய்யான இயேசுபிக்கான சத்தியம் என்று நினைக்க தேவையில்லை. இது உலகத்திற்கான சத்தியம். ஆறு நாள் வேலை செய்யணும், ஏழு நாள் ஓய்வு நாள் மனுஷனுக்கு. இன்றைக்கும் அரசாங்கத்தினுடைய விதிமுறை பாருங்க, ஆறு நாள் வேலை ஒரு நாள் ஓய்வு. யாருடைய சட்டம்? எகிப்தனுடைய சட்டமா, பாபிலோனுடைய சட்டமா, அல்லது ரோம சாம்ராஜ்யத்துடைய சட்டமா, அல்லது கிரேக்க சாம்ராஜ்யமா? வேதம் பரலோக ராஜ்யத்துடைய ராஜாவாகிய தேவனாகிய கர்த்தர் மனுஷனை படைத்த பொழுது அவனுடைய உடல்நிலை ஆறு நாள் வேலை செய்யணும், ஒரு நாள் ஓய்ந்திருக்கணும் என்பது. அதனால தேவன் இந்த ஓய்வு நாளை படைத்தார். இந்த வேதத்தில் ஓய்வு நாள் என்று ஒன்று படைக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற யாருமே ஆறு நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் லீவ் விட மாட்டாங்க. ஒரு மாதம் வேலை செய்ய சொல்லுவாங்க, ரெண்டு மாதம் வேலை செய்ய சொல்லுவாங்க, உடம்பு சரியில்லையா நீங்கள் ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் மனுஷனை விரும்பினதுனால, மனுஷன் தேவனுடைய படைப்பாக இருக்கிறபடினால மனுஷனுடைய உடல் அமைப்பு ஆறு நாள் வேலை செய்யணும், ஏழு நாள் ஓய்ந்திருக்கணும் என்று சொல்லி தேவன் படைக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவன் அப்படியாக படைக்கிறார். தேவன் மனுஷனை நேசித்து தான, நேசம் எப்படிப்பட்டது என்று பாருங்கள். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கு, ஏழு நாள் சென்ற பின்பு ஒவ்வொரு ஓய்வு நாள் முடிந்த பிற்பாடு. அது போல இந்த உலகம் அழிய போகிறது என்று சொன்னால் ஓய்வு நாள் முடிந்த மறுநாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓய்வு நாள் முடிந்த மறுநாள், ஏழு நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. ஏழாம் அதிகாரம் 11, நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம், நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் 17 தேதியாகிய அந்நாளிலே மக ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளவுண்டன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டது. இந்த உலகத்தை தேவன் அழித்த தேதி, இந்த முதல் உலகம் அழிந்த தேதி இந்த வேதம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இரண்டாம் உலகம் அழிய போகிற தேதி, நாம் வாழ்கிற இந்த இரண்டாம் உலகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையில் அழிய போகிற தேதி பிதா ஒருவர் தவிர யாருக்குமே தெரியாது. அந்த நாளும் தெரியாது, அந்த நாழிகையும் தெரியாது என்று சொல்கிறார். ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நோவா காலத்திலே இந்த முதல் உலகம் அழிந்த தேதி 17-2-600, நோவாவுக்கு 600 வயது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏழாம் அதிகாரத்தில் மீண்டுமாக சொல்லப்பட்டிருக்கு, 24 வசனத்தில், ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. ஏறக்குறைய 150 நாள் பிரவாகித்து கொண்டு இருந்தது. அப்படி என்று சொன்னால் நோவாவுடைய 600 வயது 17 தேதி ஏழாம் மாதம் வரை, ஏழாம் தேதி வரையில ஏறக்குறைய அந்த ஜலம் பிரவாகித்து கொண்டிருந்தது. ஜலம் பிரவாகித்து கொண்டு இருந்தது சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிற்பாடு ஒரு 10 நாள் கழித்து எட்டாம் அதிகாரம், ஆதியாகமம் 8:4 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஏழாம் மாதம் 17 தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. அப்படி என்று சொன்னால் 5 மாதத்திற்கு அப்புறம் இரண்டாம் மாதம் 17 தேதி பெருவெள்ளம் வானத்திலிருந்து பொழிந்தது, ஏழாம் மாதம் 17 தேதி பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. முதல் அழிவில் காக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தவர்கள், அது கப்பல் இல்லை, நங்கூரம் இல்லை, ஓட்டுவதற்கு பைலட் கிடையாது, தேவ ஆவியானவர் அந்த பேழையை நகர்த்தி கொண்டு சென்று அந்த பேழை எந்த டைரக்ஷன் போகுது என்று யாருக்குமே தெரிய, உள்ளே இருப்பவர்கள் நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், உண்ண உணவு எல்லாமே உள்ளே இருக்கிறது, மரணத்தை குறித்து கவலை கிடையாது. மெய்யான இயேசு சபையில் இருக்கிற நீயும் சரி நானும் சரி, தேவனாகிய கர்த்தர் நம்மை வழிநடத்து கொண்டு செல்கிறபடினாலே மரணத்தை குறித்து நீ பயப்படாதே, நானும் பயப்பட தேவையில்லை. தேவனை கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார், ஆவியானவர் வழிநடத்துகிறார். பாருங்க, 5 மாதம் கழித்து சரியாக இந்த பேழை ஒரு மலை மேல் நின்றது. அரராத் என்னும் மலையின் மேல் நின்றது. அந்த மலையினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு, அரராத் மலை. இங்கே பார்க்கிறோம் அதே 8:14 இரண்டாம் மாதம் 27 பூமி காய்ந்திருந்தது. 2:600 மழை பெய்தது. நோவுக்கு 11 சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு 601 வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த செல்லம் வற்றி போயிற்று. பாருங்க, அவனுக்கு 601 வருஷத்திலே முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல்தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2:27 பூமி காய்ந்திருந்தது. 2:27 பூமி காய்ந்திருந்தது. 600 2:17 மழை பெய்தது. 2:27 பூமி காய்ந்திருந்தது. ஆக 1 வருஷம் 10 ஆகியிருக்கிறது. 1 வருஷம் 10 ஆயிருக்கு. ஞாபகம் கணக்கு போட்டு பாருங்க, 1 வருஷம் 10 ஆயிருக்கு. இது காய்ந்து போனது, காய்ந்து போனது. இதுதான் முதலாவது உலகம் அழிந்த நாள், தேதி, மாதம், நோவாவுடைய வயது, நோவாவுடைய 3 பிள்ளைகளுடைய வயது. இது எல்லாமே நோவா காலத்தில் நடந்த சம்பவங்கள். நீங்க 8:10 படிப்பீர்கள் என்று சொன்னால், பின்னும் 7 பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். ஆக இந்த நோவாவுடைய பேழைக்குள்ள இரவு என்னன்னு தெரியல, பகல் என்னன்னு தெரியல. ஆனால் நோவா ஒரு கணக்கை போட்டு கொண்டிருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், 7 கணக்கு. 7 முடிகிறது. 7 பொறுத்து மறுபடியும் அவர் புறாவை பேழையிலிருந்து வெளியே விடுகிறார். பாருங்க எப்படி ஓய்வு நாளை கடைபிடிக்கிறாங்க. பாருங்க, தேவ கட்டளை, ஓய்வு நாள் தேவ கட்டளை. அதுல பரிசுத்தம் இருக்கு, அதுல ஆசீர்வாதம் இருக்கு, அதுல ஓய்ந்திருக்கணும். 3 காரியத்தை ஓய்வு நாளை செய்யணும். கண்டிப்பாங்க அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஓய்ந்திருக்கணும். அதனாலே பரிசுத்தமாக நீ கடைபிடிக்கணும். நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்படி செய்யப்படும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆசீர்வாதம், இந்த மெய்யான இயேசுவின் ஆசீர்வாதம் வார வாரம் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமை முடியப்படும் போதும் ஆசீர்வாதம் தேவனை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். எப்படி ஓய்வு நாளை கடைபிடிக்கிறாய் என்று வைத்துதான் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இங்கு சொல்லப்பட்டிருக்கு 8:10 பின்னும் 7 பொறுத்து மறுபடியும், பின்னும் 7 பொறுத்து மறுபடியும் புறாவை பழிந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் ஒரு ஒலிவேலை கொடுத்தி கொண்டு வந்தது. அதன் பிற்பாடு 12 சொல்கிறது, பின்னும் 7 பொறுத்து அந்த புறாவை வெளியே விட்டான், அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. ஒவ்வொரு ஓய்வு நாள் முடிந்த பிற்பாடு தான் தேவனுடைய சித்தம் என்ன என்பது இந்த உலகத்திற்கே தெரியும். தேவனாகிய கர்த்தரை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஓய்வு நாளுக்கு பிற்பாடு தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஓய்வு நாளுக்குள்ளும் எந்த மனுஷன் பரிசுத்தமாக வாழ்கிறான், எந்த மனுஷன் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறான், எந்த நாடு, எல்லாவற்றையும் தேவனை கர்த்தர் தன்னுடைய கருத்தில் கொள்வார். ஆக இந்த மெய்யான இயேசுவைதான் நோவ காலத்துடைய கொப்பேர் மரம் என்று சொல்லப்படுவது. காரணம் என்ன? தேவனை கர்த்தர் கொடுத்ததான 7 கட்டளை, அதுதான் முதல் கட்டளை. அதுதான் பத்து கட்டளையில் 4 கட்டளையாக வருகிறது. ஞாபகம் இது கொள்ளுங்க. ஏதோ இவங்க ஏதோ 7 கொள்கைக்காரங்க, நம்மளாம் ரொம்ப ஸ்மார்ட்டா நம்ம சண்டே வர்ஷிப் பண்றோம் அப்படின்னு நினைத்து கொள்ளாதீங்க. ஏதோ சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரு, அதுக்கப்புறம் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள்களும் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் காலையில விடுந்து வருகையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள். ஆக சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள், ஓய்வு நாள் கிடையாது. தயவு செய்து ஓய்வு நாள் என்று யாருமே பிரசங்கம் பண்ணிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் ஓய்வு நாள்ல பிரசங்கம் பண்ணிடாதீங்க. ஏன்னா மத்தியில் மிக தெளிவாக சொல்றாரு, அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. அதை குட் ஃப்ரைடே ஈஸ்டர் கொண்டாட போட போது மாத்திரம் அதை மனதில் வைத்துக்கொண்டு மற்ற நாள்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்று சொல்லி தயவுசெய்து நீங்கள் சொல்ல வேண்டாம். அப்படி சொல்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்கள். மத்திய 28:1 சொல்கிறது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில், அப்படின்னு சொன்னா ஓய்வு நாள் சனிக்கிழமை முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக. ஓய்வு நாள் சனிக்கிழமை 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 என்பதை உங்களுடைய மனதுக்குள்ள, உங்களுடைய சிந்தைக்குள்ள, உங்களுடைய ரத்தத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். நோக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. 7 பொறுத்து மறுபடியும் புறாவை விட்டான். ஆதியாகமம் 8:12 பின்னும் 7 பொறுத்து அவன் புறா வெளிவிட்டான், அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. இது முதல் அழிவு, உலகத்துடைய முதல் அழிவு. இந்த முதல் அழிவு என்னவென்றால், 6:5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் கொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனசாப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது, அதனால இந்த பூமி அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய 2 வருகையில், இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை, அவர் மனுஷகுமாரனாக இந்த பூமியில் அவதரித்தது. அவர் அவதரித்து பரலோக ராஜ்யம் செல்வதற்கு முன்பாக அவர் பதிவு செய்த மிக அருமையான ஒரு வசனம் என்னவென்று பார்த்தால், மத்தேயு 24:32 அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். இந்த வசந்த காலம் எப்பொழுது துளிர்விட்டது? அத்திமரத்தினாலே ஒரு ஓமை. இந்த அத்திமரம் என்று சொல்லப்படும் போது இஸ்ரவேல் தேசத்துடைய அரசியல் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, அரசியல் வாழ்க்கை. இந்த இஸ்ரவேல் தேசத்துடைய அரசியல் வாழ்க்கை, இந்த அத்திமரம் என்றைக்கு துளிர்விட்டது என்று சொன்னால், 15 1948 1948 இந்த ஆண்டுதான் இஸ்ரவேல் தேசமானது சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட நாள். ஞாபகத்துக் கொள்ளுங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் 15/8/47, இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் 15/5/48. வேதம் சொல்லப்படும் அத்திமரத்தினாலே ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கலை தோன்றி துளிரும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்களாக. வசந்த காலம் சமீபமாயிற்று சொன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை நெருங்கிவிட்டது என்று பொருள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அப்படி என்று சொன்னால், இஸ்ரேல் தேசமானது சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து ஒரு கணக்கு அந்த வேதத்தில் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது போல அந்த நாளையோ அந்த நாழிகையோ யாருக்குமே தெரியாது, அவ்வளவுதான், தெரியாது தெரியாது. அது தேவ ரகசியம். அந்த நாளும் நீ கண்டுபிடிக்க முடியாது, அந்த நாழிகையும் கண்டு. அப்படின்னா 24 ஏதோ ஒரு செகண்ட்ல அவர் வரப்போகிறார், அவ்வளவு சீக்கிரட்டாக. அது இந்த 66 புத்தகம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையில மிக 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 துல்லியமான ஒரு நாழிகை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையே. ஆனால் முதல் அழிவு, 2 முதல் அழிவு பெருவெள்ளத்தினாலே, 2 அழிவு அக்னினாலே. பெருவெள்ளத்தினுடைய அழிவு நோவா முதற்கொண்டு, நோவாவுடைய வயது முதற்கொண்டு, அவருடைய பிள்ளைகள் முதற்கொண்டு, நோவாவுடைய வயது எந்த வயதுல எந்த தேதியில எல்லாமே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 2 வருகையானது இந்த உலகத்தினுடைய முடிவு, மனித வர்க்கத்துடைய முடிவு, தேவனுடைய நியாயத்திற்கு அதன் பிற்பாடு இந்த உலகத்தினுடைய சரித்திரம் முடிவடைகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டபடி இந்த உலகத்தினுடைய முடிவு வந்து பரலோகமா நரகமா, பாதாளமா பரதீசா, தேர்வு செய்கிற சிந்திக்கிறதான ஒரு மணித்துளி. நீ செல்லுகிற, நீ இருக்கிற சபை உன்னை பரவராய்த்து கொண்டு செல்லுமா? மெய்யான இயேசு சபையின் ஊழியர்களாகிய நாங்கள், எங்கள் சபையுடைய விசுவாசிகளுக்கு அதிகமான நம்பிக்கை, 100% நம்பிக்கை இருக்கு எங்களுடைய சபை பரலோகத்துக்கு செல்லும் என்று சொல்லி. எந்த ஒரு பாச உலகத்தின மிகப்பெரியதான ஜாம்பவான் பாசா இருந்தாலும் கூட இந்த மெய்யான இயேசு சபையில வந்து அவர் பிரசங்கம் செய்ய முடியாது. அவரால் இந்த மெய்யான இயேசு சபைக்கான ஆவிக்குரிய உணவை அவரால் தர முடியாது. அவர் அழலாம், சிரிக்கலாம், நடிக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம், அதை இந்த விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சத்தியத்தை சொல்லி பரலோகராஜ்யத்தினுடைய வழியை நீ காண்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னது போல நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னது போல நீயும் அந்த ஜீவ வழியை நீ காண்பிக்க வேண்டும். ஏதாவது ஒரு கதையை சொல்லிவிட்டு செல்வதற்கு இந்த மெய்யான இயேசுவை ஒன்றும் இழிச்ச வாயங்கள் கிடையாது. ஏமாறுவதற்கு அப்பாவிதான ஆடுகள் போல இந்த உலகத்துல அப்பாவித்தனமான ஆடுகள் எவ்வளவு இருக்கிறது, அதை ஏமாற்றி தான் பிழைப்பு நடத்தலாமே தவிர மற்ற சபைகளை சேர்ந்தவர்கள் மெய்யான சபையில் அது நடைபெறாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்பொழுது ஏசாயா 66 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 66 1 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். தேவன் வானத்தில் வாசம் செய்கிறார், பூமி அவருடைய பாதபடி. இந்த 15 5 48 வருஷம் இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் அடைந்ததே அன்றைக்கு கர்த்தர் வாசல் அருகே வந்து விட்டார். அத்தி மரத்துளிர் விடுகிறது, இஸ்ரேல் தேசத்துடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. கிபி 70 இஸ்ரேல் தேசம் சிதைந்து போய் எல்லாரும் சிதறண்டு போனார்கள். அதன் பிற்பாடு அவர்கள் மீண்டுமாக தங்கள் தேசத்திலே வந்து அவர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள் என்று சொன்னால் அது 15 5 1948. இப்பொழுது ஏறக்குறைய 70 ஆகிவிட்டது. 48 58 68 78 98 2018 2020 72 ஆயிடுச்சு. இஸ்ரேல் தேசமானது சுதந்திரம் அடைந்து 72 ஆகிறது. இந்த உலகத்தினுடைய முடிவு என்று சொன்னால் எல்லா நிகழ்வுகளும் எருசலேமை சுற்றிலே நடைபெற வேண்டும். எருசலேமை சுற்றில் நடைபெற வேண்டும், ஞாபகம் வைத்துக் கொள்ளும், எருசலேமை சுற்றியே நடைபெற வேண்டும் என்பது வேதத்தினுடைய தெளிவு. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் எருசலேமில் நடைபெறுகிற சம்பவங்களுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு அல்ல, எல்லா தொடர்பும் அதிலே நடந்து கொண்டே இருக்கணும். நல்ல ஒரு 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 கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எருசலேமினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய இந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர் அதிபராக வந்த உடனே அவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஒன்று செய்தார். அதற்கு முன்பாக வரையில இஸ்ரேல் தேசத்துடைய தலைநகர் டெல் அவிவ் என்று இருந்தது. இவர் பதவியேற்ற சில நாட்களுக்கு பிறகோ அல்லது சில வருஷங்களுக்கு பிறகோ 7 12 2017 வியாழக்கிழமையான அன்று ஜெருசலேமானது இஸ்ரேல் தேசத்தினுடைய கேபிட்டல் தலைநகரமாக இவர் அறிவித்தார். ஞாபகத்தை வருங்க, மிக சாதாரணமான எனக்கு டொனால்ட் ட்ரம்ப்பிடம் பிடித்த ஒரு மிகப்பெரிதான விஷயம் என்னவென்றால் இஸ்ரேல் தேசத்தினுடைய தலைநகரத்தை டெல் அவிவில் இருந்து ஜெருசலேமுக்கு மாற்றினது மிக பெரிய ஒரு துணிச்சலான காரியம். இது எல்லாமே இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கான முதல் படிகள். அது இஸ்ரேல் தேசத்துடைய சுதந்திரம், அதன் பிற்பாடு ஜெருசலேம் தலைநகரானது, இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கு முன்பாக நாம் கணக்கு போட வேண்டியதான ஒரு கணக்கு பாடம். இங்க வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று அவர் குறிப்பிடுகிறார். சகரிய புத்தகத்துல, பழைய ஏற்பாட்டில் சகரியா என்கிற புத்தகம் 2 எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னார். 2 சகரியா 2:13 சகரியா 2:13 மாம்சமான சகலமான பேர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாக இருங்கள், அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தறினார் என்று சொல் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் அமைதியா இருங்க, உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் அமைதியாக இருங்கள், யாரும் பேச வேண்டாம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், சகலமான யார் யாருக்கு மாம்சமான தேகம் இருக்கிறதோ, யார் யார் மாம்சமான ஜனங்களோ, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல்லப்பட்டது. அப்படின்னா ஏசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில மனுஷ வர்க்கத்தை நியாயத்திற்க போகிறார் என்று பொருள்படுகிறது. யாக்கோபு என்கிறதான ஒரு புதிய பாட்டு புத்தகத்தை எடுத்து பாருங்கள். யாக்கோபு என்கிறதான புத்தகம், யாக்கோபு இயேசு கிறிஸ்துவுடைய அருமை சகோதரனாகிய யாக்கோபு எழுதின ஒரு புத்தகம். எபிரேயர் 5:8-9, யாக்கோபு 5:8, எபிரேயருக்கு அடுத்த புத்தகம், யாக்கோபு 5:8-9. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் என்று சொல்கிறார். பாத்தீங்களா, நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24 நாம் மீண்டும் வருவோம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஓ, இயேசு கிறிஸ்து இப்பொழுது வாசல் அருகே நிற்கிறார். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்னவர் தன்னுடைய வானம் என்கிற சிங்காசனத்தை விட்டு எழுந்துவிட்டு இப்பொழுது வாசற்படி நிற்கிறார். கொரோனா வைரஸ் ஏறக்குறைய 210 நாடுகளை தொற்றி கொண்டிருக்கு பாருங்க, அவர் வாசற்படி எழுந்துவிட்டார். மாம்சமான சகல ஜனங்களே, அவருக்கு முன்பாக மௌனமாக இருங்கள். அவர் தன்னுடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து எழுந்துவிட்டார். அந்த நாளையும், இயேசு கிறிஸ்துவுடைய வருகை நாளையும், அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் வரலாம். எப்பொழுது வேணாலும் திருடனை போல அவர் வருவார். யாரிடமும் சொல்லாமல் திருடனை போல வருவார். ஒருவேளை திருடன் இந்த நேரத்தில் வருகிறான் என்று சொன்னால் வீட்டு எஜமான் அந்த வீட்டை சுற்றிலும் காவலிடுவான். இயேசு தன்னுடைய வருகையை திருடனுக்கு ஒப்பிடுகிறார். ஒரு திருடன் எப்படி எல்லாரும் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார்களோ, தூங்கி கொண்டிருக்கப்படும் போது அந்த திருடன் போய் திருடுவான். அதுபோல கிறிஸ்து உலகமானது, இந்த முழு உலகமானது இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து யோசிக்காமல் மற்ற சுயநலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. தங்களுக்காக, தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தங்களுடைய பரம்பரைக்காக இப்படியாக ஆவிக்குறி ஜீவித்தை மறந்துவிட்டு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்காங்க பாருங்க. இவர்கள் எல்லாருமே ஆவிக்குறி விஷயத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். மத்த 25 சொல்லப்பட்டது போல புத்திசாலிகள் 5 பேர், புத்தி இல்லாத 5 பேர் என்று சொல்லப்பட்டது. இந்த 5 பேரும் தங்களுடைய தீவட்டிகளோடு கூட எண்ணெய் கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்களோ எண்ணெய் இல்லாமல் தூங்கினார்கள். 10 பேர் தூங்கினார்கள். புத்தி இல்லாதவர்கள் எழுந்தார்கள், எழுந்து தன்னுடைய தீவட்டியை பத்த வைத்தார்கள். புத்தி இல்லாதவர்களோ புத்தி இல்லாதவர்களிடத்தில் போய் அவங்க எனக்கு எண்ணெய் கொடுங்க என்று கேட்கிறார்கள். இவர்கள் புத்திசாலிகள் ஆயிற்று. அவர்கள் சொல்கிறார், எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிற இடத்துல போய் வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்களும் போகிறார்கள், அவர்களும் வாங்கினார்கள், எண்ணெய் வாங்கி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கதவு மூடப்பட்டது. எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று கத்தினார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், நான் உங்களை அறியேன், ஐ நோ நாட் யூ. தெரிந்தவர்களையே தெரியாது என்று சொல்கிறார். நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று குறிப்பிடுகிறார். அதுபோல அந்த நாள், அந்த நாழிகை இயேசு கிறிஸ்துடைய பரம ரகசியமாகவே இருக்கிறது. அவரும் பிதா ஒன்றாக இருந்தாலும் கூட அவர் என் பிதாவை தவிர ஒருவனுக்கும் தெரியாது என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்று சொன்னால் இந்த 66 புத்தகத்துல வெளிப்படுத்தப்படாத ஒரு விசேஷம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளும் அந்த நாழிகையுமே. அதனால விழித்திருங்கள், விழித்திருங்கள், வராது என்று. இயேசு கிறிஸ்து வருகை இன்றைக்கு சம்பவிக்காது என்று நாம் நினைக்கிற காலகட்டத்திலே அது வரும். இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்த கொரோனா வைரஸ் எப்பொழுது ஒழியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் வேறு இந்த உலகமே வேறு விதமான சிந்தனையில் இருக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து வருவார். ஆக நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பலத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பிழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் விற்றார்கள் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டார்கள். அப்படிதான் இந்த உலகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய சில காரியங்களை நாம் கொஞ்சம் படிக்கும்படியாக கிருபை செய்தார். புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்து விட்டார் என்று அறியுங்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது இயேசு கிறிஸ்து ஒருவேளை கிபி 33 வருஷத்திலோ அல்லது 29 வருஷத்திலோ அவர் இந்த வசனத்தை சொல்லியிருப்பார். ஆனால் அவர் வாசல் அருகே வந்து விட்டார் என்று சொல்வதற்கு எடுத்துக்கொண்ட காலம் 1940 வருஷங்கள் கழித்து தான் இயேசு வாசல் அருகே வந்து விட்டார். வாசலிலிருந்து அவர் வானம் என்கிற சிங்காசனத்திலிருந்து தன்னுடைய பாதுபடியை பூமியில் வைப்பதற்கு இன்னும் எவ்வளவு காலமாகும் என்று நமக்கு தெரியாது. தேவன் இந்த ரகசியங்களை அவருடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறார். நாம் ஆயத்தமாக இருப்போம். அவருடைய வருகைக்கு அவரை சந்திப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைவோம். இயேசு கிறிஸ்துவ வருகைக்காக நம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அப்படி எதிர்பார்த்திருப்பவனே ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று வேதம் சொல்கிறது. தேவனை கர்த்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று பாடலின் 211 பாடுவோம். நம்ம எல்லோரும் எழுந்திருப்போம். 211 பாடல். அருள் நிறைந்தவர் பூரணராட்சக தேவரீரே
கோஷத்தில் சேர்க்கவோ
இந்த ஆராதனைக்கு முடிவாக நம் எல்லோரும் பயத்தோடு பக்தியோடு நாம் ஜபம் செய்வோம். தேவனை கர்த்தர் ஒரு இரண்டாம் அருகில நாமும் எடுத்துக் கொள்ளப்படும்படியாக அதற்காக நாம் ஆயத்தமாயிருப்போம், தயார்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொரு ஓய்வு நாளையும் பரிசுத்தோடு கடைபிடிப்போம், அதில் உண்மையாக ஓய்ந்திருப்போம். அதை பரிசுத்தப்படுத்தினார், அதை ஆசீர்வதித்தார். ஆறு நாளைக்குள்ளே ஒவ்வொன்றையும் ஒரு தன்மையோடு படைத்தார். ஆனால் ஏழாம் நாளில மூன்றை படைத்தார், ஏழாம் நாளில மூன்றை படைத்தார். ஒன்று ஓய்ந்திருக்கும்படியான ஒரு செயல்பாடு, அந்த ஓய்ந்திருத்தலிலே பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படியான இரண்டாவது செயல்பாடு. இந்த இரண்டையும் நாம் செய்யப்படும் போது மூன்றாவதாக தேவன் பரலோகத்திலிருந்து அருளும் ஆசீர்வாதம். தேவனை கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆசீர்வாதமான நாளை இருக்கிறது. அதுபோல தேவனை கர்த்தர் இந்த எல்லா மெய்யான சபையினுடைய ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். கானாவூரில் எப்படி அவர் ஒரு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். எப்படி பரிசுத்த ராபோஜனத்துல திருவிருந்தில திராட்சை ரசத்தை ரத்தமாக மாற்றுகிறாரோ அதுபோல நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவார். தேவன் நல்லவர், அவரை நம்பியிருப்பவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இயேசு நாமத்தினாலே முழங்கால் பிடிவோம்.
அவர்களுடைய
Amen.
Achite tri eka pa mita moda viseva mipa velana eva jayam tandirva. Achite tri eka pa mita moda viseva mipa velana eva jayam tandirva.
தேவனை கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.